வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ரோமர் 3:27 முதல் சிந்திக்கப் போகிறோம். அதற்கு முன் 23-26 வரை ஒருமுறை கூட நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கவனித்தீர்களா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம், ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் ஒரு கிருபாதார பலியாக நமக்காக மரித்தார். இப்பொழுது வசனம் 27 பாருங்கள். ரோமர் 3:27, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறபடியினாலே நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியாது. நம்மிலே நாமே பெருமைப்பட்டுக் கொள்ள நம்மிடத்தில் எந்த ஒரு காரியமும் இல்லை. எனவேதான் எந்த பிரமாணத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள்? கிரியா பிரமாணத்தினாலே எந்த பலனும் இல்லை, விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்கிறார். இங்கே பிரமாணம் என்று சொல்லும்பொழுது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை குறித்து மட்டும் சொல்லவில்லை, பொதுவாக அடிப்படை விதிமுறை என்னும் கருத்திலே அது வருகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மனுக்குலமானது தாங்கள் செய்கிற எந்த நன்மையின் அடிப்படையிலும் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை விசுவாசிக்கும் பொழுதுதான் ஒருவருக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. எனவே அங்கே பெருமை பாராட்ட எதுவும் இல்லை. ரோமர் 3:28 பாருங்கள். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இங்கே பவுல் சொல்லும் இந்த வார்த்தை ஒரு முடிவுரையைப் போல அவர் சொல்லவில்லை. ஏன்? மேன்மை பாராட்டலுக்கு இடமில்லை என்பதையே சொல்கிறார். மனிதன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதனாலே அவன் சுயமாக எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட முடியாது. தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், வசனம் 29, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புரஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானவரா அல்லது மற்றவர்களுக்கும் சொந்தமானவரா? பவுல் மிக தெளிவாக அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சொந்தமானவர் என்பதை கூறிவிடுகிறார். இங்கே பவுல் சொல்லும் வாதம் அறிவிற்கேற்றதாய் இருக்கிறது. நாம் நீதிமானாக்கப்படுதல் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இருக்கும் என்றால் தேவன் யூதர்களுக்குத்தான் தேவனாயிருக்கிறார். ஆனால் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறதுனாலே தேவன் யூதர்களுக்கும் புரஜாதியானவர்களுக்கும் சொந்தமானவராய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தினாலேதான் ரட்சிப்பு என்று யூதர்கள் அடம்பிடிப்பார்கள் என்றால் இரண்டு கடவுள்கள் இருக்க வேண்டும். ஒருவர் யூதர்களுக்கும் மற்றவர் யூதரல்லாதவர்களுக்குமாக இருக்க வேண்டும். ஆனால் யூதர்கள் அதை அனுமதிக்கப் போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? யூதர்கள் ஒரே தெய்வத்திலே விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு உன்னதமான வாக்கியம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இதுதான். கவனியங்கள், உபாமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்பொழுது ரோமர் 3:30 பாருங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஒரே ஒரு தேவனே உண்டு. பழைய ஏற்பாட்டிலே அவர் மனிதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். மனிதன் அதிலே தோல்வி கண்டுவிட்டான். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே அவர்களை ரட்சிக்கவில்லை. ரட்சிப்பு என்பது எப்பொழுதுமே மனிதன் விசுவாசத்தோடு அவரண்டை கொண்டு வரும் பலியினாலேயே உண்டாகிறது. ஏனென்றால் அந்த பலி இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாய் இருக்கிறது. ரோமர் 3:31 பாருங்கள். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இங்கே நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்பொழுது அது மோசேயின் நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, அல்லது குறிப்பிட்ட எந்த சட்டத்திட்டத்தை குறித்து மட்டுமல்ல, இது முழு பழைய ஏற்பாட்டு வெளிப்படுத்துதலையும் கூறுகிறதாய் இருக்கிறது. விசுவாசம் நியாயப்பிரமாணத்தின் செயல்களை அப்புறப்படுத்துகிறது. அவ்வாறு செய்வதனாலே பழைய ஏற்பாட்டு வெளிப்படுத்துதலையே புறக்கணிக்கிறது என்று சொல்ல முடியாது. அடுத்த அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்தும் தாவீதை குறித்தும் பவுல் சொல்லும்பொழுது அதை விவரமாக சொல்கிறார். தாவீதும் ஆபிரகாமும் கூட ரட்சிக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலேயே. முதலாவதாக ஆபிரகாம் பிறந்து வாழ்ந்து மரித்து 400 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எனவே மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஆபிரகாம் வாழவில்லை. கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசத்தின் அடிப்படையிலேயே ரட்சித்தார். அப்படியென்றால் தாவீது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். தாவீது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார், ஆனபடினாலே ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்ல முடியுமா? இல்லை பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு மிக தெளிவாக சொல்கிறது, தாவீது நியாயப்பிரமாணத்தை மீறினார். என்றாலும் தேவன் அவரை ரட்சித்தார். அது எப்படி? விசுவாசத்தினாலேயே ரட்சித்தார். தாவீது கர்த்தரை பூரணமாய் நம்பி முழுமையாய் கர்த்தர் மேலே சார்ந்து கொண்டார். பாவம் செய்தபொழுதும் கர்த்தரிடத்திலேயே ஓடி வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்தார். கர்த்தர் தாவீதை ஏற்றுக்கொண்டு தம்முடைய கிருபையினாலே தாவீதின் விசுவாசத்தை பார்த்து ரட்சித்தார். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன நிறமுள்ளவர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய பின்னணியம் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரே நானும் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனையையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவரண்டே வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களையும் ரட்சிக்கிறார். இன்றைக்கு தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசமே. மனிதனை பார்த்தவர் கேட்கிற ஒரே கேள்வி, என்னுடைய சொந்த குமாரனை குறித்து நீ என்ன செய்கிறாய், ஏற்றுக்கொள்கிறாயா புறக்கணிக்கிறாயா? இப்பொழுது நாம் ரோமர் 4வது அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி ஆபிரகாமும் தாவீதும் கூட நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பவுல் விவரிக்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் மிக தெளிவாக எப்படி மனிதன் ஒரு பாவியாயிருக்கிறார் என்பதை காண்பித்தார். பின்னர் தேவன் பாவிகளுக்கு வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படக்கூடிய திட்டத்தையும் விளக்கினார். இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே 2 மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அது எப்படி நடைபெற்றது என்பதை விவரிக்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலே உயர்ந்த மனிதர்களாக கருதப்பட்டவர்கள் இந்த ஆபிரகாமும் தாவீதும். ஆபிரகாமே யூத குலத்திற்கு அடிக்கல் நாட்டியவர், தாவீது அவருடைய ஒரு சிறந்த அரசன். இப்பொழுது பவுல் 3வது அதிகாரத்திலே அவர் சொன்ன விசுவாசத்தினாலேதான் நீதிமான் ரட்சிக்கப்படுவான் என்பதை விவரிக்கப் போகிறார். நியாயப்பிரமாணமும் விசுவாசமும் எதிரடையான 2 காரியங்களாய் இருந்தாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழேயும் நியாயப்பிரமாணத்திற்கு முன்னரும் தேவன் எதிர்பார்த்தது விசுவாசமே. இங்கே பழைய ஏற்பாட்டின் எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் அளிக்கும் ஒரு புதிய சத்தியத்தை பவுல் சொல்லவில்லை. ஆபிரகாமும் தாவீதும் கூட எப்படி விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்பதையே விவரிக்கிறார். முதலாவது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். முதல் 5 வசனங்களிலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் ரோமர் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். அப்படியானால் என்று இந்த முதல் வசனத்தின் முதல் வாக்கியமாக பார்க்கிற வார்த்தை 3வது அதிகாரத்தையும் 4வது அதிகாரத்தையும் இணைக்கிறதா இருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணம் எந்த வகையிலேயும் மற்றவர்களை ரட்சிப்பதை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. எனவேதான் பவுல் சொல்லும் பொழுது மாம்சத்தின்படி ஆபிரகாம் என்னத்தை கண்டடைந்தான் என்று கேட்கிறார். இந்த ரோமர் நிருபத்தின் முதல் பகுதியிலே மனிதன் ஒரு பாவி என்பதை நிரூபிக்கவோ அதை குறித்து வாதம் செய்யவோ பவுல் அவ்வாறு எழுதவில்லை. எனவே அந்த பகுதிகளிலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கவில்லை. நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் என்று சொல்லும்பொழுது ஆபிரகாமிலிருந்து இஸ்ரவேல் மக்களிடம் வந்தது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. வம்ச வரலாற்றின் முதல்வராய் அவர் இருக்கிறார். முக்கியத்துவத்திலேயும் அவர் முதல்வராய் இருக்கிறார். பல யூத மக்கள் தன்னுடைய முன்னோரை குறித்து சொல்லும்பொழுது ஆபிரகாமோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். நோவாவையோ ஆதாமையோ குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மாம்சத்தின்படி ஆபிரகாம் கண்டுகொண்டதென்ன? சரீரத்தின்படி அவருடைய கிரியைகள் பெருமைப்படக்கூடிய எந்த காரியத்தையும் உண்டு பண்ணவில்லை. மாறாக வெட்கப்பட வேண்டிய காரியத்தையும் குழப்பமான காரியத்தையுமே அது உண்டு பண்ணியது. அதுதான் ஆபிரகாமுடைய கிரியை. பெருமை பாராட்ட எதுவும் இல்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். லோத்துவை பொறுத்தமட்டிலேயும் ஆபிரகாம் ஒரு உன்னதமான மனிதர். சோதோம் குமரா அரசர்களிடத்திலிருந்து இதையுமே ஆபிரகாம் வெகுமதியாக பெற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் மற்றொரு காரியத்திலே தேவனை விசுவாசிக்கவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? பஞ்சம் வந்தபொழுது எகிப்திற்கு ஓடிப்போனார். அங்கே சென்றபொழுது அவருக்கு கிடைத்த ஆகார் என்னும் அந்த பணிப்பெண் பின்னான காலத்திலே ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியானாள். அவள் மூலமாய் ஆபிரகாம் பெற்ற மகன். இவை எதுவுமே ஆபிரகாம் பெருமைப்படக்கூடிய ஒன்று அல்ல. சரி, அப்போஸ்தலனாய பவுல் எப்படி சொல்கிறார் பார்ப்போம். ரோமர் 4:2. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. இங்கே அவர் சொல்வதென்ன? ஆபிரகாம் தனது கிரியையினாலே நீதிமான் என்று சொல்லப்பட்டால் மேன்மை பாராட்டலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அப்படியும் செய்ய முடியாது. தனக்குத்தானே பெருமைப்பட்டுக் கொள்ளலாமே ஒழிய கர்த்தருக்கு முன்னாலே பெருமை பாராட்ட முடியாது. ஆபிரகாமுடைய சில நல்ல செயல்களும் கர்த்தருக்கு முன்னாலே சிறந்த காரியங்களாக எண்ணப்பட்டதுண்டு. அநேக நல்ல கிரியைகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒன்றை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நல்ல கிரியைகள் எல்லாம் அவருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கவில்லை. ஏனென்றால் ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே வருகிறது. யாக்கோபும் பவுலப்போஸ்தலனும் ஆபிரகாமை குறித்து சொல்லும் காரியத்திலே எதிரெதிராக சொல்வது போல தெரியலாம். கவனியங்கள், யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்கிறார். இங்கே யாக்கோபு விவரிக்கிற கிரியைகள் நியாயப்பிரமாணத்தின் கீழே மாம்சத்தினால் உண்டானவை அல்ல. ஏனென்றால் ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை, இதுவும் விசுவாசத்தின் கிரியையாய் இருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், எனவே ஈசாக்கை பலிபீடத்திற்கு எடுத்துச் சென்றான். ஆனால் அங்கே அவன் ஈசாக்கை பலியிடவில்லை, தேவன் அதை தடுத்து நிறுத்திவிட்டார். ஏன்? அது தவறான ஒரு பழக்கம். கவனியங்கள், அப்போஸ்தலன் பவுலும் யாக்கோபும் ஒரே வசனத்தை தான் மேற்கோளாக காட்டுகிறார்கள். ஆதியாகமம் 15:6 நாம் பார்ப்பதும், யாக்கோபு 2:23 பார்ப்பதும், ரோமர் 4:3 பார்ப்பதும் ஒரே சத்தியம்தான். அது என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் யாக்கோபு ஆபிரகாமின் வாழ்க்கையின் இறுதிப் பகுதிக்கு செல்கிறார். அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போன அந்த சம்பவம் தொடர்பாக பேசுகிறார். உலகத்திலே பலவீனமான ஒரு பாவியான மனிதன் நிற்கிற அந்த தளத்திலேயே ஆபிரகாமும் நிற்கிறார். தான் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய நல்ல செயல்களை ஆபிரகாம் செய்திருந்தாலும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. ஏனென்றால் தேவன் மாம்சத்தின் நல்ல கிரியைகளையும் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்னாலே நம்முடைய நற்கிரியைகள் எல்லாம் அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசமே பாராட்டப்பட வேண்டிய ஒன்றே. ரோமர் 4:3 வாசிக்கிறேன். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. வேத வசனமே இறுதியான அதிகாரம் என்பதாக பவுல் இங்கே கூறுகிறார். வேத வாக்கியம் என்றால் கர்த்தர் பேசுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? அதுவே இறுதியான அதிகாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொல்வதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டிலிருந்து சுமார் 60 தன்னுடைய நிருபங்களிலே மேற்கோள் காண்பித்திருக்கிறார். இது ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டுள்ள வசனம். அவர் என்ன சொல்கிறார்? வேத வசனம் சொல்வதை கவனியுங்கள், தேவன் வேத வசனத்தின் மூலமாகத்தான் உங்களோடு பேசுகிறார் என்பதை சொல்கிறார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வசனத்தின் மூலமாக பேசுகிறார். யார் யார் அவருடைய சத்தியத்தை கேட்கிறோமோ அவர்கள் கீழ்ப்படுகிறோம். ஒருமுறை நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார். ஒருமுறை சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தொடர்ந்து அவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறதில்லை. கர்த்தராய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் என்று ஆதியாகமம் 15:2 ஆபிரகாம் கேட்கிறார். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று கேட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஆபிரகாம் அப்படியே தேவனை விசுவாசித்தான். அதிலே அவர் சாய்ந்து இளைப்பாறினார். உண்மையுள்ள தேவனாய கர்த்தரை விசுவாசித்ததற்காக நாம் ஆபிரகாமை மிகவும் மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் பொய் உரையாதவர். தேவனுக்கே கனமும் மரியாதையும் செலுத்தப்பட வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் செய்யக்கூடிய ஒரே காரியத்தை தான் ஆபிரகாம் செய்தான். தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். தேவனே அதை நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். தன்னுடைய இருதயத்திலே ஆபிரகாம் தேவன் சொன்னது உண்மை என்று விசுவாசித்தார். எனவே வேறு எந்த விதமான முயற்சியையும் ஆபிரகாம் செய்யவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒரு கிரியை அல்ல, அது அவனுடைய மனப்பாங்கு. அவனுடைய இருதயம் அவனிடத்திலிருந்து பூரணமாக தேவனிடத்திலே திரும்பியிருந்தது. அவருடைய வாக்குத்தத்துவத்திற்கு நேராய் அது திரும்பியிருந்தது. இந்த காரியங்கள் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவனுக்கு வழிவகுத்தது. விசுவாசம் ஆபிரகாம் செய்த ஒரு சிறந்த காரியம் அல்ல. ஆபிரகாமுடைய குண நலனிலே எந்த மாற்றமும் இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவர் என்று நம்பினார். அவ்வளவுதான். ஆதியாகமம் 12:3 சொல்லும்பொழுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இது எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? ஆபிரகாமனுடைய மனப்பக்குவத்தையும் மனநிலையையும் கர்த்தர் பெரிதாக எண்ணினார். இப்பொழுது ரோமர் 4:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இது பொதுவான ஒரு விதிமுறை. வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வேலையிலேயும் ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் வேலை செய்தால் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே ஆபிரகாம் தன்னுடைய கிரியையினாலே தன்னுடைய வேலையினாலே எதையுமே சம்பாதிக்கவில்லை. அவருக்கு கிடைத்த ரட்சிப்பானது மற்றொரு அடிப்படையிலே, அதாவது தேவனுடைய கிருபையினாலே, அவன் தேவனை விசுவாசித்ததனாலே கிடைத்தது. தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக எந்த சிறப்பான கிரியையையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி செய்யும்பொழுது பாவியான ஒரு மனிதனையும் தேவன் நீதிமான் என்று அழைக்கிறார். தேவன் ரட்சிக்கும் எல்லாருமே அநியாயக்காரர்கள்தான். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நல்ல மனிதர்களை அவர் ரட்சிக்கிறார் இல்லையா? நல்ல மனிதர்களையும் தேவன் ரட்சிக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் எல்லாரும் பாவிகளாகி அவனவன் தன் தன் வழியிலே போனோம், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்றுதான் வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை தாண்டி நீங்கள் யாரையாவது சிறந்தவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வீர்கள் என்றால் தேவனை நீங்கள் பொய்யராக்குகிறீர்கள். அப்படி செய்ய நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது அவரை குறித்த மிக தெளிவான உண்மைகளை சொல்ல வேண்டும். ஆனால் விசுவாசமானது நீதிமானாக்கப்படுவதற்கு இணையானதாய் இருக்கிறது. விசுவாசம் மட்டுமே அதற்கான நிபந்தனை. விசுவாசத்தை பற்றி மட்டும் நாம் சொல்வோம் என்றால் அதில் எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் தேவன் இலவசமாக கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அது ஒன்றே மார்க்கமாயிருக்கிறது. விசுவாசமானது தேவனை கனமணுகிறது. அதன் மூலமாய் மனிதருக்கு நீதியை சம்பாதித்துக் கொடுக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள விரும்புவீர்கள் என்றால் அவர் உங்களுக்காகப்பட்ட வேதனைகளை நினைவிலே கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரை உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிப்பிற்கான மார்க்கம் அது ஒன்றே ஒன்றுதான். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரமபிதாவே, யூதர்களை குறித்தும் கிரேக்கர்களை குறித்தும் அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய நீர் எப்படி மாறாதவராயிருக்கிறீர் என்பதை தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய வசனத்திலே கேட்டது போல மக்கள் எந்த நிறத்தைச் சேர்ந்திருந்தாலும் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாயிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திலே வரும்பொழுது அதுவே அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது ஐயா. வேறு எந்த நல்ல கிரியைகளும் ரட்சிப்புக்கு இணையாக முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யார் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்காகவும் நீர் சிலுவையிலே தொங்கி மரித்தீர், நீர் உயிரோடு எழுந்தீர், அவர்களையும் மன்னிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கி உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுத்தருளும். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31.